ஆதியாகமம் 22 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்தடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
சரி போதும். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். And Abraham said unto his young man, Abide ye here with the ass, and I and the lad will go yonder and worship and come again to you. Kudukka pora seidhi thalaippu enna vandhal, Revelation of the Resurrection. The Revelation of Resurrection. Uyirthezhuthalai pathiya velippaadu. Uyirthezhuthalai pathiya velippaadu. ஆதியாகமம் 22 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முக்கியமான சம்பவத்தை வாசிக்கிறோம். எல்லாருக்கும் அது நன்றாக தெரியும். முஸ்லீம் மார்க்கத்தார் ஈசாக்கு பதிலாக இஸ்மவேல போட்டு அவங்க குர்பானி கொடுக்கிறோன்னு அந்த ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அதனால அது முற்றிலும் வந்து பொய். அது கம்ப்ளீட்டா பொய்யா இருக்கு. ஈசாக்கு பதிலாக அந்த இடத்துல இஸ்மவேல கொண்டு அவங்க அதை ஒரு பண்டிகையாகவே கொண்டாடுறாங்க. அது வந்து பொய்யை சார்ந்திருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார், அவனுடைய அன்பை சோதித்தார். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடு. For a burnt offering upon one of the mountains which I will tell thee. நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு மலையின் மேல் அவனை தகன பலியாயிடு. தகன பலி என்றால் அது முற்றிலும் சாம்பலாக்கு. குத்த நிவாரண பலி, பான பலி, போஜன பலி எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். மற்ற பலிகள் எல்லாம் கொழுப்பை தகனிப்பார்கள், சில உறுப்புகளை தகனிப்பார்கள், எல்லாவற்றையும் தகனிக்க மாட்டார்கள். ஆனா இது சர்வாங்க தகன பலி, சர்வ அங்க தகன பலி, எல்லா அங்கங்களையும் எல்லா உறுப்புகளையும் முற்றிலும் சாம்பலாக்குவது. இதுதான் முக்கியமான ஆஃபரிங். இருக்கிறதுலே முக்கியமான ஆஃபரிங் அதுதான். நீ அவனை சர்வாங்க தகன பலியாக மாற்ற வேண்டும், அவனை முற்றிலுமாக நீ சாம்பலாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணானா? எந்த ஆர்குமெண்ட் பண்ணல. ஏதாவது அவன் ஆண்டவர்கிட்ட வந்து வருத்தப்பட்டானா? எதுவுமே அவன் வருத்தப்படல. இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் சொல்லும் பொழுது சாராள்கிட்ட அவன் சொல்லல. ஏன்னா சாராள் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கிறான். சொன்னா உடனே ஷாக் ஆயிரும் அவளுக்கு. அதனால சாராள்கிட்ட சொல்லல. விறகு கட்டைகளை பிளந்து கொண்டு இதோ தகன பலிக்கான எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இப்பொழுது தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு, ஈசாக்கை அழைத்துக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்லி போகிறார். 3 நாள் பிரயாணம் செய்கிறார். வேலைக்காரனையும் கழுதையும் கொண்டு போகிறார்கள். வேலைக்காரனும் கூட வருகிறார்கள். அவங்க யங் மேனா இருக்கிறாங்க. யங் மேன் ஒரு 2-3 பேர் வந்திருக்கலாம். ரெண்டு பேர் அட்லீஸ்ட் 2 பேர் வந்திருக்கலாம். 2 வேலைக்காரர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள். அவளை பார்த்து, நீங்க இங்க இருங்க, மலை அடிவாட்டில் இருங்க, நாங்க மலையில போயிட்டு நானும் பிள்ளையாண்டானும் இத கத்திற்கு ஆராதனை செய்து நாங்கள் திரும்பி வரமட்டும் நீங்க இங்கே இருங்கள், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அதிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். I and the lad will go yonder and worship. அங்கே போய் நாங்கள் கத்தரை தொழுது கொண்டு and come again to you. உங்களிடத்தில் நான் திரும்பி வருவேன். எங்களை கவனிக்கும் பொழுது வேலைக்காரலையும் கூட்டிக்கிட்டு மேல போல, வேலைக்காரில் கூட்டிக் கொண்டு மேல போனா இப்ப ஈசாக்கை கடத்தும் பொழுது அவங்க ஐயோனு கூக்கரில் போட்டுருவாங்க, கத்திய ஓங்கும் பொழுது அவங்க கூக்கரில் போட்டுருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபெய்த் கிடையாது. சாரால் தலைவீன பாண்டோம், அவளுக்கு அவருடைய ஃபெய்த் ரொம்ப மெச்சூர் ஆகல, அபிரஹாமுடைய ஃபெய்த் தான் மெச்சூர் ஆயிருக்கிறது. அதனால அவளுக்கு ஷாக் அடிக்கும். வேலைக்காரில் மேல கூட்டிட்டு போன அந்த காட்சியை பார்த்தாங்கன்னா கூக்கரில் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அறவே ஃபெய்த் கிடையாது, அபிரஹாம் செய்யறது என்னன்னே புரியாது. அதனால அவங்கள வந்து நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொன்னது அங்க சொல்லுகிறார். அதே மாதிரி என்ன சொல்றா, அது மாத்திரமல்ல அவன் ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லுறான், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். கர்த்தருக்கு பலி செலுத்தின பிறகு, சர்வாங்க தகர பலி செலுத்தின பிறகு எப்படி திரும்பி வர முடியும்? நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். Can again to you. I and the lad will go yonder and worship. நாங்கள் போய் கர்த்தரை தொழுது கொண்டு பின்பு நான் திரும்பி வருவோம். I and the lad will come to you again. மறுபடியும் நாங்கள் திரும்பி, அவனை வந்து கொன்று போட்ட பின்பு பலி செலுத்தின பின்பு எப்படி திரும்பி வர முடியும்? அவன் ஏன் அப்படி சொன்னான்? அதான் வந்து சீக்ரெட், அதுதான் ரெவலேஷன். அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் ஒரு ரகசியத்தை உடையவனாயிருந்தான், அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனுக்கு ஒரு ஃபெய்த் இருந்தது. அந்த ஃபெய்த் தான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஏனென்றால் நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
பல்வெளி போறதுக்கே ஃபெய்த் இல்லைன்னா எப்படி சரீரம் மறுரூபமாக்கப்படுக்கு ஃபெய்த் வரும் அப்படின்னு தீர்க்கதரிசி தன் செய்யலை சொல்லுகிறார். சின்ன வியாதி வந்தாலே அதை ஆண்டவர் சுகமாக்குவார் என்று அதுக்கே விசுவாசம் இல்லைன்னா எப்படி பாடி சேஞ்ச், அது வந்து கிரேட்டஸ்ட் ஹீலிங். முதுமையை இளமையா மாற்றுறது ஒரு ஹீலிங், உலகத்திலே பெரிய ஹீலிங் அது. அந்த ஹீலிங் எப்படி நமக்கு அந்த விசுவாசம் வரும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது என்ன செய்யறார்கள், அவனுக்கு அந்த ஒரு ஃபெய்த் இருந்தது, ஒரு சீக்ரெட் இருந்தது, அதனால அவன் சொல்லுகிறான். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுற செய்தி, the message of this other will turn our faith back. நம்முடைய விசுவாசத்தை என்னென்றால் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களுக்கு திருப்புகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஃபெய்த் ஆபிரகாமுடைய ஃபெய்த்தா மாறும். நம்முடைய ஃபெய்த் ஆதி அப்போஸ்தல கால விசுவாசியுடைய அந்த அவங்களுடைய நம்முடைய ஃபாதர்ஸ் ஃபெய்த். பிள்ளைகளுடைய இருதயம் அவருடைய பிதாக்களுக்கு திருப்பப்படும். நம்முடைய ஃபாதர் வந்து ஏலி பெந்தேகோஸ்தல் ஃபாதர், நம்முடைய ஃபாதர் ஏப்ரஹாம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளாயிருக்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆபிரகாமுடைய பிள்ளைகளுடைய விசுவாசமானது இந்த கடைசி காலத்தில் ஆபிரகாம் ஃபெய்த்துக்கு திருப்பப்பட வேண்டும். இந்த மெசேஜ் அது அவர் அதிதமாக நமக்கு செய்கிறது. எலியாவின் செய்தி நம்மை அதிதமாக செய்கிறது. ஹல்லேலூயா. அது என்னன்னா பவர் ஆஃப் தி வேர்ட், தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள வல்லமையில் நம்முடைய விசுவாசம் இருக்குது. தேவனுடைய வார்த்தையானது சும்மா நமக்கு ஆறுதலுக்காக எழுதப்படல, அல்லது இது ஒரு சட்ட திட்டமாக இங்க எழுதி வைக்கல, அல்லது இந்த பைபிளானது ஒரு ஹிஸ்டரி புக் கிடையாது. கடந்த கால காரியங்கள் எல்லாம் இங்க சரித்திரத்தை எழுதியிருக்கிறது அல்ல. இந்த வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இந்த வேர்டில் பவர் இருக்கிறது. நீங்க பிலீவ் பண்ணா இத உங்களுக்கு அந்த பவர் வெளிப்படும். நம்முடைய ஃபெய்த் வந்து ஏப்ரஹாம் ஃபெய்த்துக்கு திரும்பணும். ஆபிரஹாமுடைய ஃபெய்த் இங்க பார்த்து அந்த ஃபெய்த் இருந்தனால தான் சொல்லுகிறா, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். ஆமென்.
ஆமென்.
எபிரேயர் 11 அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 17-19.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான்.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் ஈசாக்கின் மூலமாக ஒரு சந்ததி வரும். அந்த சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். அந்த சந்ததி வந்து சத்ருவின் வாசலை சுதந்திரிக்கும்.
ஆமென்.
அந்த சந்ததியிலே கிறிஸ்து வருவார். அந்த சந்ததியிலே வருகிற ராஜ்யமானது ஒரு காலம் முடிவடையாது. அது எப்படி என்று ஆண்டவர் வந்து அங்க வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கார். ஈசாக்கு மூலமாக கடற்கரை அத்தனையான மனதையான ஒரு சந்ததி வரும் என்று அவர் சொல்லி இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நான் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன வசனம் இருக்கு எழுதியிருக்குங்கிறது. மெஜாரிட்டி பிலீவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது சம்பந்தப்பட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும், மனப்பாடமா கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையானது அந்த வார்த்தையை வந்து உயிர்த்திக்கும், என் வாழ்க்கையில அது நிறைவேறும் என்று அந்த ஃபெய்த் தான் வந்து ஆபிரகாமிக்கிறது. அந்த ஃபெய்த்ல தான் அவன் சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டான திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். அதே ஃபெய்த் தான் இன்னைக்கு நமக்கு வரும். அந்த ஃபெய்த் நமக்கு வந்தா அது அற்புதங்கள் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவன் வந்து தனக்கு ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தான். எப்படி ஒப்பு கொடுத்தான் என்றால், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். He had the revelation of resurrection. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவன் விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? ஒரு குருட்டு பாட்டுல விசுவாசிக்கவில்லை. அவனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
ஆதியாகமம் 17:15 என்று வாசிக்கலாம்.
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாரா இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் மீது அவளுக்கு பேரா இருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன்.
உன் மனைவியை சாரா என்று சொல்லாதே, அவளை சாராள் என்று சொல்லுவாயாக. ஏனென்றால் அவள் வந்து அவளாலே ஒரு குமாரனை உனக்கு தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாக மாறுவாள், அவளுடைய அவள் வந்து ராஜாக்களுக்கும் அவள் தாயாக மாறுவாள். அவிதமாக ஆசீர்வதிப்பேன். 19 வாசிக்கலாம்.
அப்போது தேவன், உன் மனைவியாக சாரால் நிச்சயமா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்.
உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், நிச்சயமாக பெறுவாள், சந்தேகமே கிடையாது. நிச்சயமாகவே சாரா தை வைஃப் ஷால் பேர் தி எ சன் இன்டீட், நிச்சயமாகவே அவள் பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய், பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த பெயரை சொல்லிட்டார், ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையை சாதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவன் பிறப்பா, அவன் பெயர் ஈசாக்கு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவனுடைய சந்ததியோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் சொல்லியிருக்கும் பொழுது இவ்விதமான வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறான். இவ்விதமான வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றாம எப்படி போவார்? அந்த வார்த்தை வந்து வெறும் டெட் லெட்டர் கிடையாது, அது வெறும் எழுத்து கிடையாது, அது ஆவியான ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை பொய்யாக போகாது, அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும்.
ஆமென்.
God would still have to keep his word and bring the nation under Isaac's seed. ஆண்டவர் இன்றைக்கும் அந்த வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஈசாக்கின் சந்ததி இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வாக்கு தத்தமானது ஆபிரகாமுடைய சந்ததி, மாம்ச பிரமாண சந்ததி இஸ்ரேல் நாட்டிலே ஒரு வல்லரசாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை வீணாக போக, the death of Isaac could not stop the promise of God. ஈசாக்குடைய மரணமானது தேவனுடைய வார்த்தையை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. Nothing will stop the promise of God in this other. Hallelujah. இந்த நேரத்துக்குரிய வாக்கு தத்தத்தை உலகத்தில் எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது, எந்த கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும், ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும், அமெரிக்கா கவர்மெண்டா இருந்தாலும், ரஷ்யாவானாலும், எந்த பிசாசும் பாதாளத்திலிருந்து வந்த கோடி பிசாசுகள் சேர்ந்தாலும் தேவனுடைய வார்த்தையை ஸ்டாப் பண்ண முடியாது. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. இந்த ஃபெய்த் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது, அதே ஃபெய்த் தான் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டும். நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று அவன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, அவனுக்கு ஒரு ஃபெய்த் இருந்தது, அது என்ன வந்தால் ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன், வெளிப்பாடு, உயிர்த்தெழுதலை குறித்ததான வெளிப்பாடு. நான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மகன் ஏகசுதனை வந்து நீ மோரியா தேசத்துக்கு போய் மலையில் ஒன்றை எனக்கு தகன பலியாயிடு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை ஆபிரகாம் அதை அவனை கொன்று போட்டாலும் அவனை பலியாக செலுத்தினாலும் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவனை உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றிடுமே. He must keep his promise. கர்த்தர் தான் கொடுத்த வார்த்தையை வார்த்தை நிறைவேற்றணும். அதனால நான் அவனை பலி செலுத்தி சாம்பலோடு சாம்பலாக மாற்றினாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவார். ஏனென்றால் in order to keep his promise, அவர் தம்முடைய வார்த்தையை வந்து நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றதுக்காக அவனை உயிரோடு எழுப்புவார். That was a revelation that God was looking to see in Abraham. ஆபிரகாமிற்குள்ள அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அதே விசுவாசத்தை தான், அந்த சேம் ரெவலேஷன் God is looking to see in us. நமக்குள்ளேயும் அதே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கிறது அது எப்படி நிறைவேறும்? அப்போ அவர் தம்முடைய வாக்கை வந்து காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பெண்ணும் மாப்பிளையும் வாக்கு கொடுக்கிறாங்க, அந்த வாக்கு தான் அவளை கணவனும் மனைவியும் மாற்றுது. நம்ம மோதிரமோ தாலியோ போறதில்லை, அந்த வாக்கை ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுசு காப்பாற்றும். அவங்க உண்மையில ஆவிக்கிறவங்களா இருந்தா, நல்லவங்களா இருந்தா அந்த வாக்கை வந்து மீற மாட்டாங்க. நம்ம வாக்கு கொடுத்திருக்கிறோம், மீறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே போலதான் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். ஆபிரகாமோடு ப்ராமிஸ் பண்ணும் பொழுது வார்த்தையை நிறைவேற்றணும். வார்த்தையை நிறைவேற்றினா என்ன செய்யணும்? பலி செலுத்த. நான் பலி செலுத்தினா அவனை வந்து ஆண்டவர் உயிரோட கொண்டு வருவார். அப்பொழுது நானும் இத பிள்ளையாண்டானோ அதே மலையிலிருந்து இறங்கி வருவோம். அந்த வேலை காலத்தை சொன்னது ஒரு விசுவாசத்துல சொல்லுகிறோம். என்ன விசுவாசம் என்றால் ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. அந்த சேம் ரெவலேஷன் தான் ஆண்டவர் உங்களுக்குலயும் எண்ணத்திலையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை இப்படி எழுதி இருக்குது, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், இந்த வேர்டு வந்து என் வாழ்க்கையில நிறைவேறணும். அது டாக்டர் ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். கண்டிப்பா நிறைவேற்ற அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அது சிலருக்கு நிறைவேறும், எனக்கு நிறைவேறாது, இந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. அந்த ஃபெய்த் உங்களுக்கு இருந்தா அது அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். டெத் வந்து உலகத்துல எல்லாருக்கும் அது ஃபைனல். செத்துட்டார்னா முடிஞ்சு போச்சு. ஒரு தலைவர், ஒரு முக்கியமான ஆள் வந்து செத்துட்டார்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எதிர்த்தரப்பு மக்கள் வந்து செத்து போய்விட்டால் முடிஞ்சு, அதாவது தான் தற்கொலை படை அனுப்பி அவனை கொலை செய்து. இதுதான் உலகத்துல நடக்கிறது. தினமும் பேப்பர்ல தான் வாசிக்கிறீங்க. ஏன் தற்கொலை படை அனுப்பி ஒருத்தனை கொலை செய்கிறான் என்றால் அவங்க செத்துட்டா அதோட முடிஞ்சது, செத்து சாவுதான் ஃபைனல் எண்ட் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. ஹல்லேலூயா. சாவுக்கு அப்பால ரெசரக்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. டெத் வாஸ் நாட் ஃபைனல். மரணம் வந்து முடிவானது அல்ல. He looked beyond death to a resurrection. ஆபிரகாம் வந்து மரணத்துக்கு அப்பால வந்து விசுவாசித்தான். மரணத்துக்கு அப்பால உயிர்த்தெழுதல் உண்டு. அதனால உயிர்த்தெழுதலை பத்தி யாருமே ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல பைபிள் கிடையாது. இது யாரும் உயிர்த்தெழுந்த மாதிரியும் அதுக்கு முன்னால நடந்த காரியங்கள் பைபிள்ல இல்லை. அப்படி இல்லாதிருந்தும் ஆபிரகாம் வந்து உயிர்த்தெழுதலை பத்தி விசுவாசித்தான். அது யோபுக்கு தான் வந்ததுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னாலாகவே வந்திருக்கு. ஆபிரகாம் யோபு வந்து ஆபிரகாமுக்கு முன்னால ஜீவித்தான். அந்த ரெசரக்ஷன் வந்து, அந்த ரெசரக்ஷனை பத்தி தான வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்தது. மரணம் வந்து முடிவான காரியம் அல்ல. மரணத்துக்கு அப்பாலே ரெசரக்ஷன் இருக்கிறது. அதனால ஐ அண்ட் தி லார்ட் வில் ரிட்டர்ன். நானும் என்னுடைய மகனும் திரும்பி வருவோம். ஆமென். விசுவாசமான வார்த்தையை சொன்னா யோபு அதிதமாக தான் சொல்லுகிறான். யோபு 19:25-27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, எண்ணிப்பர் இதோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். 26 வாசிக்கலாம்.
இந்த தோல் முதலாளிகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவரை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அன்னிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சாலின் உள்ளந்திரியங்கள் எனக்கும் சோர்ந்து போகிறது.
இந்த தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து அவரை பார்த்தேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. என் நீட்டர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாள் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து உலக பழைய பாடு வந்து இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கடைசி நாள், அவங்களுக்கு கடைசி நாள். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார், மாம்சத்திலே தோன்றுவார், அவர் வந்து உயிர்த்தெழுவார், அப்பொழுது நானும் உயிர்த்தெழுவேன். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. யோபுக்கு வந்து உபத்திரங்கள் வந்தது, எல்லாம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அவனுடைய ஆடு மாடுகள், இது அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு, மது சரீரத்தில் வேற கட்டிகள் வந்து சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. இதமாக எல்லாத்தையும் இழந்து, தன்னுடைய சுகத்தையும் இழந்து, அவன் வந்து மிக மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போனாலும், ஒருவேளை இது அழுகி போய் அந்த கட்டிகள் சீல் வடிஞ்சு இந்த தோல் அழுகி நான் மறித்து போனாலும், என் நீத்தர் கடைசி நாளிலே வந்து அவர் உயிர்த்தெழுவார், நான் என்னையும் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்ப அவரை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்ப்பேன், அப்பொழுது நான் அவரை போல மாறி இருப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன். இதே வெளிப்பாடுதான் இங்க இருந்தது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு இருந்தது. ரெண்டு சம்பவங்களை நம்ம கவனிக்கும் பொழுது, யோப ஆண்டவர் சாக விடல, அவன் தோலை அழுக விடல. அவன் தோல் அழுகின பின்பு நான் பார்த்தேன் என்று வெளிப்பாட்டை குறித்து, அவன் மேலே ரெசரக்ஷனை குறித்து வெளிப்பாடு இருந்தது. மரணத்துக்கு அப்பாலே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் அவனை தோலை அழுக விடல, தோலை சிறு பிள்ளை போல மாத்திட்டான். சிறு பிள்ளைகளுடைய மாம்சத்துக்கும் வயசானவங்களுடைய மாம்சத்துக்கும் என்னன்னா, வயசானவங்களுடைய சதம் முத்தி போகும், தோல்ல வந்து சுருக்கம் ஏற்படும், கை காலெல்லாம் மடக்க முடியாது, டக்குன்னு உட்கார முடியாது, எழும்ப முடியாது, எல்லாமே ஸ்டிப்பாயிரும். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும். அதே போல ஆண்டவர் அவனை மாத்திட்டார். அவனுடைய மாம்சத்தை சிறு பிள்ளை போல மாற்றி, அவனை இளமையாக மாற்றி, அதற்கு பின்பும் பத்து பிள்ளைகளை அவன் பெரும்படியாக ஆண்டவர் செய்தார். அவன் வீழ்த்தல்களை குறித்த விசுவாசம் வரும்பொழுது அவனை வந்து அப்படி சாக விடாதபடி, தோலை அழுக விடாதபடி, தோலை மாட்டிச்சே, அவனுக்கு பாடி சேஞ்ச் வந்தது, இளமை அவனுக்கு திரும்பினது, மறுபடியும் பத்து பிள்ளைகளை பெற்றார். அவனுடைய குமார்த்திகள் மிகவும் அழகுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று பைபிள்ல போட்டிருக்கு. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தார். அந்த வெளிப்பாடு வரும் பொழுது எல்லாமே நமக்கு திரும்பி வருது. ஹல்லேலூயா. எல்லா பிளஸ்ஸிங்கும் திரும்பி வருது. அதுதான் வெளிப்பாட்டை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மெசேஜில் இருக்கிற வெளிப்பாட்டை கேட்ச் பண்ணுங்க, அதை வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க, அதை நீங்க ஜபத்துல சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டின் படி செயல்படுவார். சாத்தான் வந்து சந்தேகத்தின் படி செயல்படுவான். அவனுக்கு கிரியை செய்யணும்னா டவுட் வேணும், சந்தேகம் வேணும், புலம்பல் வேணும், அப்பொழுது அவன் கிரியை செய்வான். ஆண்டவர் கிரியை செய்யணும்னா நீங்க வெளிப்பாட்டை அறிக்கை செய்யணும். இங்க வந்து வரும்பொழுது நீங்க தேவனை குறித்த வெளிப்பாடை பெறுகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பெறும் பொழுது அதை நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா அப்பொழுது அவர் செயல்படுவார். நீங்க அறிக்கை பண்ணாத வரைக்கும் அவர் செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய அறிக்கையின் பேரில் செயல்படுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சாத்தானுக்கு அவிசுவாசமா சொல்லணும், ஏதாவது புலம்பணும், அப்பதான் சாத்தான் கிரியை செய்வோம். நீங்க அமைதியா இருந்தா சாத்தான் கிரியை செய்ய முடியாது. நீங்க ஏதாவது புலம்பி தள்ளீங்கன்னா, அவிசுவாசமான அறிக்கைகளை நீங்க கொட்டினா அதின்படி அவன் செயல்படுவான். அதான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் சொல்லப்பட்டிருக்கும். பேசாதிருந்தால் பிசாசும் கிரியை செய்ய முடியாது, ஆண்டவரும் கிரியை செய்ய முடியாது. நீங்க வெளிப்பாட்டை அறிக்கை பண்ணினா அந்த வெளிப்பாட்டின்படி ஆண்டவர் கிரியை செய்வார். வேலைக்காரன் அறிக்கை பண்ணுகிறான், நானும் பிள்ளையாதான திரும்பி வருவோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த அறிக்கையின் பேரில் செயல்படுகிறார். அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான் எபிரேயர்கள் எழுதியிருக்கிறது. அவன் அதை ஆண்டவரை பார்வையில் அவன் பலியாக ஒப்பு கொடுத்துட்டான், ஆனா பாவனையாக அவனை திரும்ப பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து ஒப்பு கொடுத்த மாதிரி தான், ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுத்த மாதிரி கணக்குல வச்சுட்டாரு. இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த ஈசாக்கை வந்து கொல்ல ஆண்டவர் இடம் கொடுக்கல. அப்ராமி ஆபிராமி பிள்ளையாட்ட மேல கைய போடாது என்று சொன்னார். அவனை வந்து உயிரோட பெற்ற மாதிரி அவன் அறுத்து பாவனையாக அவன் மறித்தோலிருந்து திரும்ப அவனை பெற்றுக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யுவர் சீட் ஷால் இன்ஹெரிட் தி கேட்ஸ் ஆஃப் தி எனிமி. அதே பாதாளத்தின் வாசல்கள் வந்து அந்த வெளிப்பாட்டை மேற்கொள்ள முடியாது. தி கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் யூ. இதே தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் நீங்க வெளிப்பாடு அறிக்கைப்படும் பொழுது பாதாளத்தின் வாசல் வந்து அதை ஜெயிக்க முடியாது. பாதாளத்தை தாழ்ந்து போகும். வெளிப்பாட்டை சொன்னோம்னா பிசாசு விலகிடுவான், ஓடிடுவான், அவன் கிரியை செய்ய முடியாது. பிசாசு செய்கிறது ஒன்லி ரெவலேஷன் தான். அத மாத்திரம்தான் வந்து பிசாசு அதுக்கு மாத்திரம்தான் பயப்படுவான், வேற எதுக்கு அவன் பயப்படவே மாட்டான். உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கும் என்றால், தேவனை குறித்த வெளிப்பாடு இருக்கும் என்றால், ஆபிரகாமுடைய ஃபெய்த் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென்.
ஆமென்.
அல்ல, ஜோசப்பை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது பிரிசன் ஹவுஸ்ல போய் முடிந்தது, சிறைச்சாலையில முடிந்தது. ஆனாலும் அவனுக்கு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? ஆண்டவர் என்ன ஒரு ராஜாங்கத்துக்கு உயர்த்துவார். அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. God had already shown him that he would end in power and glory. அவன் அதிகாரத்தையும் வல்லமையும் பெறுவான், அவனுடைய வாழ்க்கையை அத்திதமாக முடியும் என்று கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்திருக்கும் பொழுது, வார்த்தையானது ரிவீல் ஆகும் பொழுது, எப்படி என் வாழ்க்கை பிரிசன் ஹவுஸ்ல முடியும்? ஆயுள் சிகைதியாக அவனை போட்டிருக்கு. வாழ்நாள் முழுசும் அவன் வந்து ஆயுள் கைதியா தான் அங்க சிறைச்சாலையில தான் இருக்கணும். ஆனா எப்படி அவன் அப்படி இருக்க முடியும்? அவன் வாழ்க்கை அப்படி முடியுமா? அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை என்று end with power and glory, நான் ஒரு அதிகாரத்தின் மகிமையை நான் தெரிவேன் என்றான். இத கர்த்தர் அந்த வெளிப்பாட்டின்படி அவனை கொண்டு வந்த ஜோனா இத மீன் வயிற்றிலே இருக்கும் பொழுது, மீன் வயிற்றில் அவன் ஜீரணம் ஆகிட வேண்டும். மீன் வயிற்றுல பல அமிலங்கள் சுரக்கும். அந்த அமிலங்கள் சுரந்து அவனை அப்படியே வந்து அவனுடைய பாடி வந்து அப்படியே வெந்து போகும். வெந்து அவன் மீன் வயிற்றுல இது அவன் ஜீரணிக்கப்படுவான். ஆனா என் வாழ்க்கையை அப்படியே முடியாது. ஹல்லேலூயா. நான் இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கிவேன். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை அவனுக்கு ரெசரேஷனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்து, அதாவது மீன் வந்து வயிற்றுல இருந்து அவன் வெளியே வரும்பொழுது அது உயிர்த்தெழுதலின் அடையாளமாயிருக்கிறது. அவன் உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அதே போல ஜீசஸ் நம்ம குரூசிபிகேஷன் போகும் பொழுது, சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருக்கு ரெசரேஷனை குறித்த வெளிப்பாடு இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே காசு கடைக்காரர்கள் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புறா விற்பனை நடக்கிறது, மாடு விற்பனை, ஆடுகள் விற்பனை, எல்லாமே ஜோரா நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் அங்க போனார், பவனி முடித்து அங்க போனார். குளித்தின் ஆரம்பத்திலேயே அங்க போகிறார். அங்க வந்து கை சாட்டைய உண்டு பண்ணி அவங்களெல்லாம் அடிச்சு துரத்துகிறார். எல்லாரும் அடிச்சு, இங்க கடை போடக்கூடாது, சர்ச்சை சுத்தி கடை போடக்கூடாது, இது பிசினஸ் சென்டர் கிடையாது, இது வியாபாரம் பண்ணுற இடம் கிடையாது, இது தேவனுடைய ஆலயம், இது ஜெப வீடு. அதனால நீங்க பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பிரதான ஆசாரியர் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறோம். ஆனா நான் வந்து இந்த தேவாலயத்துக்கு வந்து நான் ஆண்டவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது. துரத்தினார், என்னுடைய வீட்டை நீ கள்ளப்பையாக மாற்றாதீர்கள் என்று சொன்னார். இந்த மாதிரி ஆலயத்தை வந்து சுத்திகரிக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் எல்லாம் பயந்துகிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா அவர் மேல அனாய்த்திங் வந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுது அனாய்த்திங் அதிகமாயிருக்கிறது. பிசாசு என்ன சொல்ல ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பிரதான ஆசாரிகள் ஒன்னும் செய்ய முடியாது. அப்படியே திகச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க? 2:18.
அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள்.
இந்த மாதிரி செய்கிறீரே, தேவாலயத்தை சுத்திகரிக்கிறீர், நீர் தேவாலயத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறீர், அதனால நீர் கடவுள் இருந்து நீர் உண்மை காண்பிக்கிறீர், அப்படி காண்பித்தால் அதுக்கு என்ன அடையாளம் என்று கேட்கும் பொழுது இயேசுக்கு என்ன சொல்லுகிறார்?
இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார்.
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அவர் எப்படி சொல்றார்? இந்த ஆலயத்தை, இந்த சரீரம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆலயத்தை கட்ட 46.
அப்போது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ?
ஆலயத்தை கட்ட 46 வருஷம் கட்டி இருக்கிறாங்க. இது 46 வருஷம் சென்றது, எப்படி 3 நாளைக்குள்ள நீர் அதை திரும்ப எழுப்பிவி? அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தின் ஆரம்பத்திலே ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவார். அதான் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன். அவங்க அவங்க வெளிப்பாடு கிடையாது. அந்த வேத பாடு பரிசேருக்கு வெளிப்பாடு கிடையாது. சாதனத்து மக்களுக்கு வெளிப்பாடு கிடையாது. சாட்டன் ஹேஸ் நோ ரெவலேஷன். சாட்டனுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறது, சயின்ஸ் இருக்கிறது, ஆனா வந்து ரெவலேஷன் ஃபெய்த் அவனுக்கு கிடையாது. விஞ்ஞானம் வந்து உலகத்தை வந்து அழிக்குதுன்னு சொன்னேன் ஒழிய, விஞ்ஞான கருவிகளை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்க வேலை வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணா, நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணா, பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பாஸ்டர் சொன்னார், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. விஞ்ஞான கருவிகளை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, இங்க சர்ச்சில் எல்லாமே எலக்ட்ரானிக் தான் இருக்கு. ஆனா இந்த மனுஷனுடைய இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு உலகத்தை அழிவுக்கு கொண்டு செல்கிறது. அதுதான் சொல்றமே ஒழிய, அதை வந்து அது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா அதை பற்றி உங்களுக்கு ஒரு அறிவு வெளிப்பாடு, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், இந்த விஞ்ஞான உலகம் தான் இதை சாத்தான் கிரியேட் பண்ணிருக்கிறார். ஆண்டவர் அப்படி கிரியேட் பண்ணல. அவர் பெய்த்து வேலை சிருஷ்டித்தார். உலகம் வந்து தேவனுடைய வார்த்தையினாலே நிலைத்திருக்கிறது. ஆனா சாத்தான் விஞ்ஞானத்தினாலே இதை பெற்றது வாழ்ந்தாக மாற்றணும்னு நினைக்கிறான். ஆனா அது அதிக வேதனை நிறைந்த உலகமாக மாறுகிறது. அதுதான் சாராம்சம். அதே போல இயேசு சொல்கிறார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கன்னு சொன்னா அவங்க அந்த பில்டிங்க நினைக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. பிராய்லர் வந்து ஹைபிரிடு, அதுக்காக அதை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தமா? சர்ச்சில் பிரதர்சனிக்கீங்களா? பிராய்லர் தான் நான் போடுறேன். ஆனா நம்ம அதை சாப்பிட சொல்ல என்ன நினைக்கிறோம்? இது ஹைபிரிட்னு நினைக்கிறோம். இது தேவனுடைய ஒரிஜினல் சிருஷ்டிப்பு கிடையாது. மனுஷன் வந்து மரபணு மாற்றத்தை செய்திருக்கிறார். இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல, டெய்லி நம்ம சாப்பிடுறது இல்ல. அதுதான் அர்த்தமே ஒழிய, காரியத்தை புரியாம நீங்க வேற ஏதாவது முடிவில் இறங்கிடக்கூடாது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை மூன்று நாளைக்குள்ள எழுப்பேன் என்றால் அவங்க கட்டணத்தை நினைக்கிறாங்க. அவர் சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதே போல பசங்க ஆவிக்குரிய காரியங்களோட ஆவிக்குரியர்களாக சம்பந்தப்படுத்தும் பொழுது நீங்க அதை வேற விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை வந்து எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு ஓமையாக சொல்லப்படுது. கர்த்தரே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பின்பதாக அவருக்கு வந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவர் விசுவாசித்தார். அதனால்தான் சிலுவையை சந்தோஷத்தோடு அவர் சகித்தார். ஜீசஸ் எண்டூர் த கிராஸ் பிகாஸ் ஹி நியூ தேர் வுட் பி எ ரெசரக்ஷன். இயேசு சிலுவையை வந்து சகித்தார். ஏனென்றால் அதற்கு பின்னால் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென்.
ஆமென்.
எப்படி அதை அவர் தெரிந்து கொண்டார்? இசாக்கு எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அவன் வந்து ஷேடோ, அவன் வந்து ஒரு டைப், ஒரு மாதிரியா இருக்கிறான், பேட்டர்னா இருக்கிறான். ஐ ஆம் த ரியாலிட்டி. ஹல்லேலூயா. நான் தான் உண்மை. நான் சிலுவையில மறிக்க போறது தான் அவன் ஒரு பாவனையாக காண்பித்திருக்கிறான். அவன் ஒரு டைப்பா இருக்கிறான், ஒரு பேட்டர்னா இருக்கிறான், ஒரு ஷேடோவா இருக்கிறான். ஐ ஆம் த ரியாலிட்டி. ஹல்லேலூயா. இசாக்கு எப்படி அவன் பாவனையாக பெற்றானோ ஆபிரகாம், அதே போல நானும் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு அவிதமாக விசுவாசித்து அவர் சிலுவைக்கு சென்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சேம் ஃபெய்த் வந்து இதை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அவன் ஆண்டவர் ஈசாக்கு உயிர்த்தெழுவு பண்ணுவார், நானும் பிள்ளையாதான் தெரியும். அதே போல நான் ஈசாக்கு வந்து நான் ரியாலிட்டி, நான் ஷேரோ கிடையாது, நான் டைப் கிடையாது. ஐ ஆம் த ரியாலிட்டி. ஹல்லேலூயா. ரூத் வந்து ஒரு ஷேடோ, நீங்க ரியாலிட்டி. எஸ்தர் ஒரு ஷேடோ, நீங்க ரியாலிட்டி. உங்களுடைய பாத்திரம் அவங்க நடிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டைப்பா நடிச்சிருக்கு, நம்ம வந்து ரியாலிட்டியா பிரைடா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஜீசஸ் ரியாலிட்டி, ஈசாக்கினுடைய ரியாலிட்டி அவர் தான். அவர் என்ன நினைக்கிறார்? நான் ஈசாக்கா இருக்கிறேன். இதோ ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, நானும் பிள்ளையானாலும் திரும்பி வருவேன். அதனால உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை அவன் விசுவாசித்தான். ஆமே.
ஆமே.
ஆபிரகாம் விசுவாசித்தான். இது இயேசு கிறிஸ்துக்கு அதே ரெவலேஷன். ஜீசஸ் ஹேட் த சேம் ரெவலேஷன் தட் ஆபிரகாம் ஹேட், த ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. அதே விசுவாசம் தான் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெசரக்ஷன் அண்ட் பாடி சேஞ்ச் ரெண்டும் சேம் டைம்ல நடக்கிறது. மரித்து போனவனுக்கு ரெசரக்ஷன், நமக்கு பாடி சேஞ்ச். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையானது இதோடு முடிவடைதல், இந்த உலகத்தோடு முடிவடைதல்ல, நான் மறுரூபமாக்கப்படுவேன். ஆமே. ஆமே. ஏப்ரஹாம் அண்ட் ஜோசப், ஜோப், ஜோனா, இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து என்ன கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தெளிவு வந்து. God always keeps his word. என்ன தெளிவு? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எப்படினாலும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றுவார். சொன்ன வார்த்தை நிறைவேறாம போகார். அதனால வந்து மென்டல் ஃபெய்த்ல இருந்து ரியல் ஃபெய்த்துக்கு வர்றாங்க. சாபத்துக்காரங்களுக்கு ஒரு மென்டல் ஃபெய்த் உண்டு. ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார். நமக்கு ரியல் ஃபெய்த் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் ரியாலிட்டி. நமக்கு மென்டல் ஃபெய்த்ல இருந்து நம்ம ரியல் ஃபெய்த்துக்கு வந்திருக்கிறோம். தேவனை குறித்ததான ஒரு அறிவு ஜனங்களுக்கு இல்லை, சாபன மக்களுக்கு இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 25 யோவான் 16:25 வாசிக்கலாம். யோவான் 16:25,
இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்போது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்.
நான் வந்து இவைகளை உவமைகளாக பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் உவமையாக இல்ல வெளிப்பாடாக பிதாவை குறித்து வெளிப்படையாக பேசுவேன், வெளிப்படையாக நான் பேசுவேன். ஐ ஷல் ஷோ யூ பிளைன்லி ஆஃப் த ஃபாதர். இப்பொழுது பிதாவை குறித்து உவமையா பேசுகிறேன், ரெண்டு ஸ்தானமா பேசிட்டு இருக்கிறேன், பின்பு ஒரே ஸ்தானமா காண்பிப்பேன் அப்படிங்கிற. சாபத்து மக்களுக்கு மென்டல் ஃபெய்த் இருக்குது, அறிவு சம்பந்தமான விசுவாசம். நமக்கு வந்து உண்மையான விசுவாசம். இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து உவமையா தான் பேசுறேங்கிறார். ஆனா காலம் வரும்பொழுது நான் வந்து பிளைனா பேசுவேன், வெளிப்படையா பேசுவேன். அப்பொழுது என்னதுண்டா நீங்க அறிஞ்சுக்கிடுவீங்கன்னு சொல்றார். அப்பொழுது சீசர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இப்பவுமே நீர் வெளிப்படையா தான் பேசுறீங்கிறாங்க. 29
அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையா பேசாமல் வெளிப்படையா பேசுகிறீர்.
இப்பொழுது நீர் உவமையா பேசல, பிதாவை குறித்து உவமையா பேசல, வெளிப்படையா பேசுகிறீர். நாங்க வந்து இப்ப அறிஞ்சிருக்கிறோம். 30 வாசிக்கலாம்.
நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினாக வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம்.
நாங்க இப்பொழுது அறிந்திருக்கிறோம். 3.5 இது ஊழியத்தின் கடைசி பதில சொல்ற. 3.5 நாங்க உண்மை பின்பற்றிட்டு வந்தோம், உங்களுடைய மெசேஜ் நாங்க கேட்டுக்கிட்டே வந்தோம். அதே போல தீர்க்கதரிசி செய்யல நம்ம ரொம்ப காலமா இருக்கிறோம். தீர்க்கதரிசி மெசேஜ் நம்ம ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு வருவோம். ஆனாலும் கன்ஃபியூஷன் இருந்து This year is spoke to us. நீர் வந்து இந்த 3.5 எங்களோட பேசினீர். இன் ப்ராபஸ் ஓமையாக பேசினால எங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக நாங்க இருந்தோம். உண்மை குறித்து நீர் யார் என்பது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், குழப்பமா இருந்தது. சோ வி குட் நாட் ஃபுல்லி கன்வின்ஸ் ஹூ ரியலி யூ ஆர். நீர் உண்மையிலே யார் என்பது எங்களுக்கு கன்ஃபியூஷன். சீசனுக்கே 3.5 கன்ஃபியூஷன் தான். அவர் யாருன்னு அவனுக்கே தெரியல, அவருக்கு அவங்களுக்கே தெரியல. ஆனா இப்ப வந்து நாங்க வந்து அறிஞ்சிச்சோம். ஹல்லேலூயா. நீர் தான் அந்த தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. இப்ப உண்மையல்ல வெளிப்படையாவே சொல்லுகிறேன். சத்தியத்தை குறிச்சு நமக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வராத பட்சத்தில் ஃபெய்த் வராது. ஃபெய்த் மீன்ஸ் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிவீல்டு வேர்ட். இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை நம்ம தெளிவாக அறியும் பொழுது நம்முடைய ஃபெய்த் கரெக்டா இருக்கு, நமக்கு ரியல் ஃபெய்த் வருது. அதனால இயேசு கிறிஸ்து இதை அவங்களோடு பேசினார். க்ரூசிஃபிகேஷனை குறித்து பேசுகிறார், பின்பு உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசுகிறார். நாங்க இத்தனை வருஷமா நாங்க வந்து உங்களை பின்பற்றி வந்தோம், இத்தனை வருஷமா நாங்க மெசேஜில் இருந்தோம், எங்களுக்கு தெளிவு வரல. சீனியர் பாஸ்டரா இருப்பாங்க, மெசேஜில் வந்து சீனியர் பாஸ்டரா இருப்பாங்க. இங்க ஒன் காட பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்களா அப்படின்னா சொல்ல தெரியாது, அத கூட சொல்ல தெரியாது. எந்த டாக்டினையும் கிளியரா தெளிவா கேட்கிறவனுக்கு சொல்ல தெரியாத போதகர்கள் இந்த மெசேஜ் அதிகாரில இருக்கிறாங்க. அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஃபெய்த் வரும், அவங்க எப்படி ராப்சர்ல போவாங்க? சீனியர் பாஸ்டர் அவர்கிட்ட போய் ஒண்ணு கேட்டா அவர் பேசுறதும் புரியாது, உசு உசும் பாரு, பேச்சு உசு உசுன்னு இருக்கும், அது ஒண்ணுமே புரியாது. சீனியர் மோஸ்ட் பாஸ் எதையுமே விளக்கமா சொல்ல தெரியாது. அவங்களுக்கே கன்ஃபியூஷன். அவங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதானே இன்னொருத்தருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியும். இந்த சீசன் சொல்றாங்க, இப்ப எங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு, நீ தேவனத்தில் வந்தவர் என்பதை அறிந்திருக்கும், நீ தேவனத்துக்கு போகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். யூ ஆர் த காட் ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா. நீரே பிதாவாயிருக்கிறீர், பிதாவை குறித்து உவமையா தான் சொல்லியிருக்கிறீர். அது வெளிப்படை என்ன, ரியாலிட்டி என்ன? யூ ஆர் த ஃபாதர். ஹல்லேலூயா. They came into true and full faith. இப்பொழுது அவர்கள் வந்து உண்மையான விசுவாசத்திலே வந்திருக்கிறார். அந்த சீசனுக்கு அந்த ரெவலேஷன் வந்தது. ஆபிரகாமுடைய சீக்ரெட் என்ன? யோனா அந்த மற்ற யோகனுடைய அங்க விசுவாசம் என்ன? அவங்க வந்து முடிவை பார்க்கிறாங்க, உலகத்தினுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிறாங்க. முடிவிலே எங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. Revelation of resurrection. Hallelujah. நீங்க என்ன பாக்குறீங்க? முடிவிலே என் சரீரம் மறுரூபமாக்கப்படும், நான் மேல போயிருவேன். Hallelujah. இந்த காலத்து பாடுகள் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது, மனுஷன் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது, எந்த சூழ்நிலைகளும் என்ன வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த இந்த மிருகத்தினுடைய வல்லமைகள், இந்த நாலாம் மிருகம், பொலிட்டிக்கல் ஸ்பிரிட், ரிலிஜியஸ் ஸ்பிரிட், டெமானிக் ஸ்பிரிட், இந்த மூணையும் பெற்றிருக்கிறான் பிசாசு. இந்த பவர்லாம் வந்து என்ன ஒன்னும் பாதிக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரெவலேஷன் ஆஃப் பாடி சேஞ்ச், ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நோ ஒன் கேன் ஸ்டாப் தட் ரெவலேஷன். ஹல்லேலூயா. அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது, எந்த சக்தியாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. God's word is true. It will come to pass in a decreed and decreed time and season. அது குறிப்பிட்ட நேரத்திலே, அது சமயத்திலே அது நிறைவேறும். ஆமென். நான் வந்து என் வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்கிறேன். நான் நாளைக்கு நடக்கிற காரியத்தை பார்க்கல, நான் முடிவை பார்க்கிறேன். என்னுடைய டெஸ்டினியை நான் பார்க்கிறேன். என்னுடைய டெஸ்டினி வந்து பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். ஹல்லேலூயா. அப்பொழுது ரெசரக்ஷனும் வரும். இதோ பாடி சேஞ்ச் வரும், அதன் நின்று ராப்சர் மேல எடுத்துக் கொள்ளப்படுவோம். எத்தனை பேர் அந்த ஃபேத்ல இருக்கு? அதனால இக்காலத்து பாருங்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் பாராட்டு. நமக்கு உலகத்தில் பல இடர்கள் வரலாம், சில சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பலவீனங்கள் வியாதிகள் ஒருவேளை நமக்கு வரலாம், ஆனாலும் அது நம்மளை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆமே. அதில் எல்லாத்திலும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அவர் இந்த எல்லா தீமையிலிருந்து என்னை விடுவித்து முடிவிலே டெஸ்டினி என்னவென்றால் நான் வந்து எனக்கு அந்த ரெவலேஷன் இருக்கிறது என்று நாம இன்னைக்கு சொல்ல முடியும். ஆமே. முடிவை பார்க்க வேண்டும். பிரணன் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். கனடாவில் ஒரு சைக்கிள் கம்பெனிக்காரன் ஒரு பந்தயம் வைத்தானா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பந்தயம் வைக்கிறான். நீங்க வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகணும், 100 மீட்டர் ஓட்டணும், 100 அடி தூரம் ஓட்டணும். 100 மீட்டர் அல்ல, 100 அடி தூரம். அது என்னன்னா ஒரு அடி பலகை வந்து 100 அடிக்கு நீளமா வச்சிருக்கோம். அந்த போர்டு அந்த பலகை மேல, அந்த பலகையை விட்டு கீழே விழாம நேரா கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு போனா உங்களுக்கு புது சைக்கிள் அப்படின்னு சைக்கிள் கம்பெனிக்காரன் சொல்லும் பொழுது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து, பையங்க நிறைய பேர் வந்து அந்த சைக்கிள் அந்த பிரைஸ் வாங்கறதுக்காக அந்த பந்தயத்துல பங்கு பெறுகிறான். சில பையங்க ரொம்ப திறமையா சைக்கிள் ஓட்டுவானா, அவன் வந்து ஹேண்டில் பாரை பிடிக்காமலே ஓட்டுவான். கடைக்கு போனோம், எங்கேயாவது போட்டோம்னா ஹேண்டில் பாரை பிடிக்காமலே ஓட்டுவான். ஆனா இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் அப்படிலாம் வித்தெல்லாம் காமிக்க மாட்டான். அப்படிலாம் வந்து வித்தை காமிக்காம பயபக்தியா சைக்கிளை வந்து ஹேண்டில் பாரை பிடிச்சுக்கிட்டு தான் ஓட்டுவான். அவனை பார்த்தா வந்து அவன் ஒரு திறமையான சைக்கிள் ஓட்டுறவன் கிடையாது. இந்த பையங்களோடு அவனும் பந்தயத்துக்கு வரும்பொழுது மற்ற பையங்கள்லாம் அவனை பரியாசம் பண்றான், இவன் நிச்சயமா வந்து கீழே தான் விழுவான், இவன் பிரைஸ் வாங்க மாட்டான், பிரைஸ் நாங்க தான் வாங்குவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது பந்தயத்தில் போகும் பொழுது எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்களாம். Whatever he says and to you do it. Chicago 54:7:22 கொடுத்த செய்தியில 5வது பேராகிராஃப்ல பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். They was all in the contest. எல்லாருமே போட்டியில வந்தாங்க. He happened to be the last one. அவன் கடைசியா வண்டி ஓட்டுறான். எல்லாரும் முதல்ல ஓட்டிட்டாங்க, இவன் லாஸ்ட்ல ஓட்டுறான். எவ்ரி ஒன் ஆஃப் தம் ஃபெல் அப், எல்லாருமே கீழே விழுந்தாங்க, பட் ஹிம், அவன் மட்டும் கீழே விழல. He went right on the end of the road. He won the bicycle. அவனுக்கு புது பைசைக்கிள் கிடைத்தது. அப்பொழுது எல்லாரும் வந்து all the boys got around him to ask him. எல்லாரும் அவனை சூழ்ந்து கொண்டு அவன்கிட்ட கேட்கிறாங்க, How did you do it? நீ இதை எப்படி செய்தார்? நாங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டல ரொம்ப திறமையானவங்க, ஹேண்டில் பாரை பிடிக்காமலே அப்படியே போட்டுவோம், ஆனா நாங்கெல்லாம் கீழே கீழே விழுந்துட்டோம், அந்த பலகையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஆனா நீ மட்டும் கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு போனிய. He said, I tell you, fellows, ஏதோ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், you all are much better rider than I am. எங்களை என்ன விட நீங்களா நல்ல சைக்கிள் ஓட்டுறவங்க தான். You made a mistake. நீங்க தவறு செய்திருக்கிறீங்க. என்னவென்றால், you were looking down trying to keep your bicycle on this board. நீங்க வந்து அந்த சைக்கிள் வந்து கீழே விழக்கூடாது, எப்படினாலும் அந்த போர்டு மேலேயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கீழே பார்த்தீங்க. ஆனா நான் என்ன செய்தேன்னா, I set my eyes to the end and just kept looking at the, நான் வந்து அந்த முடிவை பார்த்தேன். அதே தான் பார்த்தேன். ஒழிய பலகை விட்டு சைக்கிள் கீழே போகுதா, அதெல்லாம் அந்த வீல் எப்படி போகுதுன்னு பார்க்கல. நான் நேர அந்த முடிவை பார்த்தேன். அந்த எண்ட பார்த்துட்டு நான் ஓட்டுனதுனால என்ன ஆச்சு, I set my eyes at the end, just kept looking at the end, I held that steady. அப்படி நான் அதனால கையை ஸ்டடியா பிடிச்சேன், நான் செஞ்சுட்டேன். நமக்கு அப்படி வருது, இப்படி வருது, அவ்வளவு போராட்டம் வருது, இவ்வளவு போராட்டம் வருது, அவங்க அப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்களே, நீங்க பாத்தீங்கன்னா கீழேதான் விழுவீங்க. ஏன் தான் எனக்கு இப்படி வந்துச்சோ அப்படி இப்படின்னு புலம்புனீங்கன்னா போச்சு. நீங்க வந்து எனக்கு ரெசரேஷன் இருக்குது, ஹல்லேலூயா, எனக்கு பாடி சேஞ்ச், எனக்கு ராப்சர் இருக்கிறது. இன்னைக்கு அந்த முடிவை பாருங்க. அதனால இடையில குறுக்க என்ன காரியங்க வந்தாலும், வயல் காத்து வீசி கடல் அந்த போட்ட ஆளு அமல வேண்டும் என்று சூழ்நிலை இருந்தாலும் அமலாது, ஹல்லேலூயா. இதா வனாந்தரத்துல அமலேக்கியர் வந்தாலும், என்ன அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தாலும் ஒண்ணு என்ன ஸ்டாப் பண்ண முடியாது, நான் அந்த கானாந்தேசத்துல சேர போறேன். நீங்க எங்க பாருங்க, இடையில குறுக்க வரத பாக்காதங்க. நீங்க எல்லாம் அந்த வீல எப்படி அந்த பலகை விட்டு பலகையில வைக்கணும், அது கீழே இறங்கி இருக்க கூடாதுன்னு அப்படி கொஞ்சம் கீழே பாத்தீங்க. நான் வந்து கீழே பாக்கல, நேரம் அங்க பாத்தேன். சூழ்நிலையில் பாக்காதபடி நம்முடைய எந்த என்ன, நம்முடைய கோல் என்ன, Revelation of Resurrection. Hallelujah. அதை பாத்தீங்கன்னா நீங்க கீழே வரவே மாட்டீங்க. ஆமே. உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும், நீங்க பந்தய பொருளை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமே. இங்க பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால், அந்த எந்த முதல்ல சொல்லிடுறார். ஜோசப்புக்கு சொல்லிட்டார், அவன் வந்து அதுக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னதாக 17 வயசா இருக்கும் பொழுதே சொல்லிட்டார், நீ வந்து ராஜாவாக அதிபதியாக மாறுவாய். அவனுடைய இதை முடிவை சொல்லிட்டார். அதனால உனக்கு முடிவை சொல்லிட்டேன், நீ முடிவை பாரு, இடையில என்ன நடக்குன்னு பாக்காத. நீ வந்து உன் வாழ்க்கையினுடைய முடிவை பாரு, அப்படின்னா உன் வாழ்க்கை சக்சஸ் ஆ மாறி. அதே போல ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை அநேக ஜாதிகளின் தகப்பனாய் ஆக்குவேன், மாற்றுவேன், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். நீ அதை பாரு, இப்ப உன் சரீரத்தை பார்க்காத, இப்ப இருக்க சூழ்நிலை பார்க்காத, நீ அந்த முடிவை பாரு, அதை பார்த்தீங்கன்னா நீ சரியா போவா. நீ இப்ப குறுக்க வர்ற காரியத்தை பார்த்துட்டீங்கன்னா நீ வந்து அந்த பந்தய பொருளை பெற முடியாது. இந்த ஒரு கதை, இந்த சம்பவத்தை சொன்னாருன்னா இந்த மெசேஜில் இருக்க எல்லா பாஸ்டருக்கும் தெரியும். இப்படி ஒரு செய்தி உண்டா? அவர் சின்ன ஒரு உதாரணம் சொன்னாலும் அதுல அர்த்தம் இருக்குது. இதை வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இந்த மெசேஜ் பாஸ்டர், ரியல் பாஸ்டர், எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு வெளிப்பாடு உலகத்துல உண்டா? எந்த தாவரத்தில் இப்படி ஒரு செய்தி உண்டா? நான் ஒண்ணு சொன்னா அவங்களும் அதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது தெரியும். சொன்ன சம்பவங்கள், அவர் சொன்ன ஸ்டோரி, அவருடைய விஷன், அவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் சேமா இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் ஒன் ஃபெய்த். ஹல்லேலூயா. என்ன ஃபெய்த்? ஃபெய்த் ஆஃப் ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன், பாடி சேஞ்ச், ராப்சர், எல்லாருக்கும் சேம் ஃபெய்த் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு காலத்திலையும் உண்டானதில்லை. வில்லியம் பிரம்ஹாம் இதை நம்ம பார்க்கும் பொழுது, அவருக்கு வந்து உன் செய்தி உலகமெங்கிலும் போகும், அது ஒரு கூட்டமான மக்களை இரண்டாம் வரைக்கு ஆயத்தப்படுத்தும். அவர் அதைத்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு அது போயிட்டு இருக்குது. அதே போல கிரைஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை, அதை தான் அவர் பார்த்தார். அதே போல பிரைடு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து முடிவு வந்து விக்டோரியஸா இருக்கும், ஜெயமாயிருக்கும். ஆமே. நம்மளுடைய என்ன விசுவாசம் என்றால், அவருடைய வாக்கின் மேல் விசுவாசம். நம்முடைய முடிவு என்ன என்பதை அவர் முன்னக்கூட்டியே சொல்லிவிட்டார். அதனால இப்பொழுது நடக்கிற காரியங்கள் முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவுதான் முக்கியம். நம்முடைய டெஸ்டினி என்னன்னு சொல்லும் பொழுது அது வந்து அதை குறித்த வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் நமக்கு இருக்கிறது. ஆமே. உலகத்துல பிரைட் ஃபியூச்சர் இருக்கிறதா? பிரைட் பியூச்சர் இருக்கிறதா உலகத்திலே? இல்ல. நல்ல எதிர்காலம் உலகத்திலே இருக்கிறதா? வாலிப சகோதரர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா? இல்லை. பிரைட் பியூச்சர் கிடையாது. உலக மனது கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலக மனது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது உலகம் நல்லா இருந்தாதான் நல்ல பியூச்சர் வரும். அமெரிக்கா நல்லா இருந்தாதான் உலகம் நல்லா இருக்கும். அமெரிக்கா விழுந்து போனா உலகம் எல்லாம் விழுந்து போகும். அவங்களா வச்சுதான் உலகமே இருக்கு. அமெரிக்கா 1956 விழுந்து போச்சுன்னு பிரனான் சொல்லுகிறார். அப்படி விழுந்து போனா எல்லா கண்ட்ரியும் விழுந்து போகாது. அமெரிக்கா தான் நிறைய ஆர்டர் இந்தியாவுக்கு கொடுக்குது. எல்லாருக்குமே அவங்க தான் ஆர்டர் கொடுக்கிறாங்க. அதனால பாருங்க, அது விழுந்து போகும் பொழுது உலகத்தில் பிரைட் ஃபியூச்சர் இனிமே கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் கரப்ட். அரசியல் இப்பொழுது அது வந்து கெட்டு போனதா இருக்கிறது. மானிட்டரி சிஸ்டம் இஸ் கரப்ட். மானிட்டரி சிஸ்டம், பொருளாதாரம், பணம் சொன்னால் அந்த பண மதிப்பு எல்லாமே இப்பொழுது வீழ்ச்சி அடைந்து விட்டது. மனித வந்து பண மாற்றம் செய்யும் பொழுது, டி மானிட்டரேஷன் செய்யும் பொழுது, இப்போ பண மதிப்பு இதுவரைக்கு வந்து இல்லாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பண மதிப்பு வீழ்ச்சி அடையும் பொழுது விலைவாசி ஏறிட்டு போகும். அதனால தான் பெட்ரோல் வந்து விலை ஏறுகிறது. என்விரான்மெண்ட் இஸ் பொல்யூட்டட். சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால பாட்டனி லைஃப், அனிமல் லைஃப் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கிறது. அதை மறுபடியும் சீர்படுத்த முடியாத அளவுக்கு சுற்றுப்புற சூழல் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. காடுல பாதி அழித்து விட்டார்கள். ஃபாரஸ்ட் வந்து பாதி அழிஞ்சு போனது. அநேக மிருகங்கள், அநேக பறவைகள், கடல் வாழும் சந்துக்கள், அநேக வகையான அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே நிறைய பாதிக்கு மேல அழிஞ்சு போச்சு. ஆண்டவர் உண்டாக்குனது எவ்வளவோ இருந்துச்சு, பாதிக்கு மேல அழிஞ்சு போச்சு. அதை திருப்பி அந்த அந்த ஜீவராசிகளை கொண்டு வர முடியாது. அது மாத்திரமல்ல, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் வார்மிங், பூமி வெப்பமயமாகுதல். பூமி வெப்பமயமாகிறதுனால தான் என்ன செய்யறதா, பனிக்கட்டி உருகி கடல் நீர் மட்டம் அதிகமாகிறது. கடல் அரிப்பு ஏற்படுகிறது. திடீரென்று என்ன செய்யறதால், ஒரு இடத்துல மழை கொட்டு, எதிர்பாராத அளவுக்கு அளவுக்கு மிஞ்சி கொட்டுகிறது. இன்னொரு இடத்துல வறட்சி ஆயிருக்கு. இதுதான் பூமி வெப்பமாயப்புதல். இப்பொழுது ஜனங்கள் வந்து எவிக்டட் ஃப்ரம் தேர் நேட்டிவ் பிளேசஸ். ஜனங்கள் வந்து அவங்களுடைய பூர்வீகமான இருப்பிடத்தை பெற்று அவங்களை துரத்துகிறார்கள். எட்டு வழி சாட போடணும், ஆனால அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளுறோம். அவங்க ஜனங்கள் எவ்வளவு கூக்கர்கள் போடுறாங்க. என்ன கூக்கர்கள் போட்டாலும் அரசாங்கம் வந்து அதை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதனால எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் அவங்க அதை செய்யத்தான் செய்யறாங்க. அதனால ஜனங்கள் அதுல இருந்து அங்க இடத்தை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அதனால ரோஹிஞ்சோ தீவிரவாதிகள் மியான்மர் என்ன செய்யறது என்றால், அந்த ஜனங்கள் எல்லாத்தையுமே துரத்துகிறது. மிலிட்டரி துரத்துகிறது. அவங்க அகதிகளாக வருகிறார்கள். அங்க சிலோன்ல இருந்து தமிழர்கள் அகதிகளாக இந்தியாவுக்கு வருகிறார்கள். இத சிரியாவிலே ஆட்டம் பாம்பு போடப்பட்டு அதெல்லாம் வந்து இடிக்கப்பட்டு உயிர் பிழைக்கிறதுக்காக துருக்கிக்கு போறாங்க. அவங்க விடமாட்டேங்கிறாங்க. ஜெர்மனி, ஐரோப்பா கண்டத்துக்குள்ள போறாங்க. இப்படி நிலையற்று அலைகிறார்கள். உங்களுடைய வீடு வந்து இதை இடிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக போகிறார்கள். ஜனங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். இன்னும் அதிகமா நடக்கும். நல்ல உலகத்தில் ஃபியூச்சர் இருக்குதா? இல்ல. கடல் இன்னைக்கு மாசுபட்டு விட்டது. அங்க அணு மின்மலத்தினுடைய கழிவுகளை கொண்டு கடல்ல போடுவது, எல்லா விதமான கழிவுகள் எல்லாமே ஆறுகளில் செலுத்தப்பட்டு அங்க கம்பெனியில வருகிற கழிவுகள் எல்லாமே ஆத்துல அனுப்பி பல கடல்ல போய் சேருது. ஆறும் கெட்டு போகுது, கடலும் கெட்டு போகுது. அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய மாரல் லைஃப், அதான் காலையில சொன்னேன், அவங்க மேரேஜ் ஆகாமலே கடவுளும் மனைவியுமா இருக்கிறாங்க. அரசாங்கமும் அதை அலோவ் பண்றது. ஜனங்களும் அதை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அது நடிகர்கள் ஆரம்பிச்சு பிற எல்லாரும் ஒருத்த தப்ப எல்லாரும் செய்யறாங்க. நாங்க வந்து பிறகு மேரேஜ் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்க சேர்ந்திருக்கிறோம். நாங்க எங்களுக்கு எப்போ மேரேஜ் பண்ணுவோம். அதனால அவங்க எந்த நேரத்தில் பிரிஞ்சு போனாலும் அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க கணவன் மனைவி கிடையாது. அதனால பாருங்க, மேரேஜ் ஆகாமலே பெண்களை தெரிந்து கொள்கிறார்கள், கூடி வாழுகிறார்கள். அது உலகத்துக்கு தவறா தெரியவில்லை. நிறையங்கள் கூட அந்த வந்து அந்த அசுத்தமான அந்த காரியங்களில் ஈடுபடாது. நிறைங்கிற ஆண்டவர் காலை உண்டாக்கிருக்கிறார், பசுமாட்டை உண்டாக்கிறார், சேவலை உண்டாக்கிருக்கிறார், பெட்டைக்கோளை உண்டாக்கிறார். அது அந்த தவறு செய்த சோதமின் பாவத்தை செய்யறதில்லை. மனுஷன் தான் சோதமின் பாவத்தை செய்யறான். மனுஷன் மிருகத்தை விட டீகிரேடா மாறிட்டான். மிருகம் கூட அவனுடைய மாரல் லைஃப் சரியா இருக்கு, மனுஷனுடைய மாரல் லைஃப் மோசமாயிருக்கு. உலகத்தினுடைய மாரல் லைஃப் வந்து கெட்டு போய்விட்டது. மாரல் என்விரான்மெண்ட் போயிட்டு, எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் அண்டர் கர்ஸ் இன் திஸ் அவர். இந்த நேரத்தில் எல்லா சுற்றுச்சூழலும் சபிக்கப்பட்டதாக இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் உங்களுக்கு கிடைக்காது, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காது. அதான் மூக்கில் துணியை கட்டிக்கிட்டு போறான், ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் இல்லை, ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை. எல்லாம் ஆர்வம் வைக்கணும். நீங்க வீட்டில் ஆர்வம் இல்லாம நீங்க தண்ணி குடிக்க முடியாது. அதனால பாருங்க, ஹோப்லெஸ் அண்ட் டெப்ரெஷன், இதை உலகமானது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கு. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, மேசி பைனான்சியல் கிரைசிஸ், இதை எனக்கு நான் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகிறது. அதிக நேரம் வேலை செய்து, அதிக நேரம் 12 hours வேலை செய்யணும், 8 hours மெட்டுமணி அல்ல, 12 hours வேலை செய்யணும். பிள்ளைகள் படிப்பு வந்து அதிக பண செலவு செய்ய வேண்டும். எல்கேஜிக்கு அட்மிஷனுக்கே உங்களுக்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கெங்க போராட்டங்கள் ஏற்படுகிறது. அந்த போராட்டங்கள் வந்து துப்பாக்கி சூடுல போய் அது முடிகிறது. அப்படின்னாலும் இனிமே என்ன கலவரம் இருந்தால் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால கலவரங்கள் எப்ப பார்த்தாலும் கலவரங்கள் கலவரங்கள் கலவரங்கள். உலகம் முழுசும் கலவரங்கள் கலவரங்கள் ஆயிக்கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் எங்க நிம்மதி இருக்குது? அந்த கலவரங்கள்ல நஷ்டம் ஆனா பின்பு அதை டாக்ஸ் போட்டு உங்ககிட்ட தான் அதை கேட்பாங்க. நீங்க அதிகமா டாக்ஸ் பே பண்ண வேண்டியதாக வரும். கவர்மெண்ட் கடைசியில எல்லாத்தையும் அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் ஆட்சிக்கு வந்தா, இவன் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். நல்லா பெட்டர் பொலிட்டீஷியன், நல்ல அரசியல்வாதிகள் நமக்கு தேவை. பெட்டர் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இதை ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து அவர் நல்ல பைனான்சியல் பண்ணாருக்கு, அந்த பைனான்சியல் அதை கையாளுவதற்கு நல்ல ஒரு ஞானமுள்ள மனுஷன் தேவை. நாட்டுக்கு நல்ல அரசியல்வாதிகள் தேவை, நல்ல பொருளாதார நிபுணர்கள் தேவைன்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா அது ஃபேக்டா இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் என்ன? நல்ல அரசியல்வாதிகள் வந்தாலும், நல்ல பொருளாதார நிபுணர்கள் வந்தாலும் இந்தியாவின் பொருளாதாரத்தை சரிபடுத்த முடியுமா? உலகத்தின் பொருளாதாரத்தை சரிபடுத்த முடியுமா? முடியாது. அதுக்கு மூல காரணம் என்ன? இட் இஸ் சின், அது பாவம் தான். சின் அண்ட் த ரிஜெக்ஷன் ஆஃப் த ப்ராஃபட் இன் திஸ் ஜெனரேஷன், இந்த சந்ததியில் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது, அவருடைய தீர்க்க தரிசியை புறக்கணிப்பது தான் பாவம். அந்த பாவத்தை செய்ததுனாலே எந்த பொருளாதார நிபுணர் வந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல பொலிட்டீஷியன் வந்தாலும், திறமையான பொலிட்டீஷியன் வந்தாலும் இதெல்லாம் சீர்படுத்த முடியாது. ஜனங்கள் பாவ அறிக்கை செய்து மனந்திரும்பி நினிவே பட்டணத்தார் எப்படி மனம் திரும்பினார்களோ அதே போல தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தீர்க்க தரிசி அந்த செய்தி ஏற்றுக்கொண்டா எல்லாத்தையும் செழிப்பா மாற்றினார். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு காலம் ஆண்டவரை தேடினாங்களோ அவ்வளவு காலம் செழிப்பு வந்தது. சாலமோன் ஆலயம் செய்யும் பொழுது செழிப்பு வந்தது. ஆலயத்தை கட்டி ஆராதனை செய்தார். அது ரிச்சஸ்ட் கண்ட்ரியா, ஏற்ற காலத்திலே மழை பெய்தது. இதோ உன்னை வாழாக்கார தலையாக்குவேன், அநேக ஜாதி கடன் கொடுப்பா இருக்கிறது. எல்லா நாடுகளும் அங்கே சாலமோனுடைய தரிசனத்தை காண வந்தார்கள். அப்படி அந்த கண்ட்ரி ஆண்டவர் மாத்தினார். இந்தியாவுக்கு வந்து நல்ல பொலிட்டீஷியன் அல்ல, நல்ல பொருளாதார நிபுணர் அல்ல. உலகத்தின் மக்கள் அப்படி எதிர்பார்க்கலாம், ஆனா நம்ம இல்ல. இந்த தேசம் மனம் திரும்பது, இந்த சந்ததி மனம் திரும்பினால் ஆண்டவர் இந்த தேசத்தை செழிப்பாக மாற்ற முடியும். ஆனால் மனம் திரும்புவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. யோசபாத் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, இந்த தண்டனை எல்லாம் எங்களுக்கு வந்திருக்குது, இதெல்லாம் நியாயம்தான். நாங்கள் இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் வந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறான். 2:20-9 வசிக்கலாம்.
எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது நாமும் இந்த ஆலயத்தில் விரங்கப்படியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் சன்னிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கலில் உங்களை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
பார்த்தீங்க, அம்மோனிய புத்திரன் கிழக்கத்திய புத்திரலும் ஏதோ மோபியர்களும் மூன்று போர்ஸஸ் அவனுக்கு விரோதமாக வரும் பொழுது அவனுக்கு அதை எதிர்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உபாச ஜபம் செய்கிறான். ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு உடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா நாங்க மெசேஜா தகவல்ல இருக்கிறோம்.
ஹalleluya.
The word interpreted is the manifestation of the name of God.
Amen.
Hallelujah.
Amen.
நாங்க மெசேஜா தகவல்ல இருக்கிறோம். நாங்க இந்த நேரத்துக்குரிய செய்தியில இருக்கிறோம். அந்த நேரத்துக்குரிய செய்தி மோசே நியாயப்பிரமாணம். நாங்க இந்த நேரத்துக்குரிய செய்தியில இருக்கிறோம். நாங்கள் நம்முடைய ஆலயத்திலே வந்திருக்கிறோம். இப்பொழுது உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு ஜெயத்தை தாரு. ஜெயம் கிடைச்சிச்சு. மிலிட்டரினால ஜெயிக்க முடியுமா? நம்ம ராணுவம் சீன ராணுவத்தை விட பவர்ஃபுல் ஆனது. சீனாவுக்கு நமக்கும் யுத்தம் ஏற்பட்டால் இந்தியா ஜெயிக்கும் என்று அவர்கள் சொல்லலாம். மிலிட்டரி பலத்தை வைத்து சொல்லலாம். இல்ல சீனாவுக்கு தான் அதிக பவர் இருக்கிறது, மிலிட்டரி அதிக இருக்கிறது, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம கத்துடைய நாம நமக்கு தரிப்பிக்கப்பட்டால், இந்த தேசமானது மனம் திரும்பினால், இந்த தேசத்தை ஆளுநர்கள் மனம் திரும்பினால், மெசேஜ் ஹவர்ல வந்தா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. யோசபாத்துக்கு ஜெயம் கிடைத்தது, கொல்லப்பொருள் கிடைச்சது. அப்ளை திஸ் டு அவர் பர்சனல் லைஃப். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் வந்து அந்த மெசேஜ் ஹவர்ல இருந்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமே, நமக்கு ஹோப் இருக்கு. உலகத்துல ஹோப் கிடையாது, நமக்கு ஹோப் இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் God keep his word. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஃபைனலா எனக்கு வந்து அந்த ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் இருக்கு. என் வாழ்க்கையின் முடிவு எனக்கு தெரியும். The word interpreted is the manifestation of the name of God. இதோ என் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. எனக்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஹோப் இருக்கிறது. தேவனுடைய ப்ராமிஸ் மேல எனக்கு ஹோப் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கு ஹோப் இல்லை. உலகம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. ஃபியூச்சர் லைஃப் கிடையாது. இனிமே இந்த உலகத்தை சீர்படுத்த முடியாது. இந்தியாவையோ எந்த கண்ட்ரியோ பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. அது வீழ்ச்சி அடைகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாத உலகத்தில் என்ன ஃபியூச்சர் இருக்கிறது? ஆபிரகாமுடைய மகனுடைய லைஃப் வந்து இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறது. ஈசாக்குடைய லைஃப் ஆபத்தில் இருக்கு. அவரை வந்து கொன்று போட வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று அவனுடைய லைஃப் இப்பொழுது லைஃப் இஸ் இன் பெரில். இப்பொழுது அழிவை நோக்கி இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவனை நான் பலி செலுத்தினாலும் ஆண்டவர் அவனை திருப்பை எழுப்பி தருவார்.
ஹல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு அந்த ஹோப் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய நிலைமை வந்து எவ்வளவு டவுனா போனாலும் ஆண்டவர் மறுபடியும் மேல கொண்டு வருவார். எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவர் மேல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் இழந்து போன எல்லாத்தையுமே திருப்பி தருவார். எனக்கு ஏதாவது நஷ்டம் வந்தால், ஏதாவது இழந்து போனால், நான் அதான் நினைப்பேன், ஆண்டவர் வேற விதத்துல அதை எனக்கு தருவார். ஆத்மா மட்டும்தான் இழந்து போக கூடாது. வேற பண விஷயத்துல நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்தாலும், லாஸ் வந்தாலும், அல்லது ஏதாவது நம்ம தொலைத்து போட்டாலும், வீண் செலவு செய்து போட்டாலும், நம்ம ரியலைஸ் பண்ணா ஆண்டவர் அதை திருப்பி தர முடியும். ஆத்மா மட்டும்தான் இழந்து போக கூடாது. வேற எதை எழுந்து போனாலும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண முடியும். ஆமே. நமக்கு அதிகமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த உலகமும் இந்த காலம் பாசிங் த்ரூ லைக் எ கிரேவ்யார்ட் வித் டெட் பீப்புள். எங்க பார்த்தாலும் கல்லறைகள், சுடுகாடு இடுகாடு தான் இருக்கிறது. ரோட்ல போன ஆம்புலன்ஸ் சத்தம் தான் கேட்கிறது. இங்க இருந்து போதும் போகக்குள்ள நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு நாள் வேணா கேட்காம இருக்கலாம். அடிக்கடி அந்த ஆம்புலன்ஸ் வந்து அங்க ஆம்புலன்ஸ் வர சொல்ல நம்ம சைட்ல ஒதுங்கிடணும். நடு ரோட்டுக்கு போக கூடாது. நடு ரோட்டு போனா அவன் நம்மளை முறைச்சு பார்த்துட்டு போவான். அவன் வந்தானா உடனே இடம் கொடுத்து ஓரத்துக்கு போயிடணும். அவனுக்கு அப்படியே இடம் கொடுத்துடணும். நானும் அங்க திரும்ப போறமே நடு ரோட்டு போனா எங்க முறைச்சு பார்த்துட்டு போறான். அவனுக்கு இல்ல, நம்ம லெப்ட் சைட்ல ஒதுங்கிடணும். நம்ம நடு ரோட்ல போயிட்டு அவன் தான் இப்படி போவானு பாக்கணும். அதெல்லாம் அவனுக்கு அவ்வளவு பிரிஃபரன்ஸ். ஏன்னா டெட் பாடி போகுது. சாவுக்கு எதுவாக இருக்குது இந்த பாடி. உலகத்துல மரணத்தின் அபய குரல் தான் நம்ம கேட்கிறோம். எங்க பார்த்தாலும் டெட் பாடிஸ். ஏதோ உலகம் வந்து இவ்விதமான நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் அண்ட் பாடி சேஞ்ச் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமே. லுக்கிங் பியாண்ட் த கிரேவ் த ப்ராமிஸ் ஆஃப் ரெசரக்ஷன். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன் வரலாம், ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனால் நமக்கு வந்து என்ன ஒரு விசுவாசம் இருக்கிறால், God always keeps his promise. Hallelujah. தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுடைய ஹார்ட்ல அந்த ஃபெய்த் தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஹார்ட்ல அந்த ஃபெய்த் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய வார்த்தையில இருக்கிறேன். அவருடைய வார்த்தையில இருக்கும் பொழுது எந்த காரியங்களையும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்னை காப்பாற்றும். முடிவுல நான் வந்து அந்த அதுல வந்து நான் ஒரு பார்ட்ஸா மாறுது. இப்பொழுது முடிவாக இத எப்படி நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப் சொல்லி முடிக்கிறேன். God's program for the bride, மனவாட்டிக்கு தேவனுடைய அந்த ப்ரோக்ராம் என்ன, அந்த நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட்ல வந்து ஆண்டவர் நமக்கு மெசேஜ் ஆஃப் த ஹவரை கொண்டு வருகிறார். இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை கொண்டு பொழுது நீங்க வந்து we see the Christ for your day. Christ for your day. The message of the hour தான் Christ for your day. இந்த காலத்துக்குரிய கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்பு உங்களை குறிச்சு என்ன ப்ரோக்ராம் என்றால், ரெசரக்ஷன், ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுதலை கொண்டு வருவார். 2000 வருஷம் மறித்து போன பசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். நமக்கு வந்து என்ன ஏற்படும் என்றால், நம்முடைய பாடி இம்மார்டாலிட்டி அடையும், அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும். நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு we taken over into the new world. நம்ம புதிய உலகத்துக்குள்ளே மில்லினியம் 1000 வருஷ அலச்சாட்சிக்குள்ளே வருவோம். எப்படி நோவா மேல கொண்டு போனா, அப்பொழுது உலகம் அழிஞ்சது. உலகம் அழிஞ்ச பின்பு திருப்பி அவனை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வருகிறோம். அதான் நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு பூமி அழியும் பொழுது, அர்மகதோன் யுத்தத்தில் அழியும் பொழுது நம்ம மறுபடியும் நம்ம வரும். இதுதான் நம்மளை குறிச்சு தேவனுடைய ப்ரோக்ராம். அதோடு மாத்திரமல்ல, நம்ம ரெஸ்டோரிங் பேக் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் வித் God. ஆடம் ஈவ் வந்து எப்படி அவரோடு கூட பேசி, அவரோடு கூட அவங்க ஒரு சாதாரண மனுஷனை போல பேசினாங்களோ, அந்த சீசர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவோட சாதாரண மனுஷனை போல பேசினாங்களோ, அதே போல நம்ம பேச போறோம், அவர் கூட நம்ம வாழ போறோம். God தான் நமக்கு ஏதோ ஒண்ணு நம்ம எப்படிதோ நினைக்கிறோம். அன்னைக்கு அவர் நம்மள போல ஒரு மனுஷனாக இருப்பார், அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுவோம். ஆடம் அண்ட் ஈவ் ஐக்கியப்பட்டது போல, பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஐக்கியப்பட்டது போல, இயேசுவோடு நம்ம முகமுகமாய் பார்ப்போம், அவரோடு கூட பேசுவோம். ஆமென். அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். எத்தனை பேர் நடக்க போற காரியம் இதுதான். உங்களுக்கு அந்த ஃபியூச்சரை குறிச்சு நீங்க பிலீவ் பண்ண வேண்டிய காரணம், உலகத்துல ஃபியூச்சர் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் கிடையாது, நம்ம பேர பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் கிடையாது. ஆண்டவர் அவங்களை காப்பாற்றுவார், நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் வந்து ராப்சர் தான். இந்த ப்ரோக்ராம் தான் நமக்கு நிறைவேறப் போகுது. அதன் பின்பு கரெக்ட் ஃபெலோஷிப் வருகிறது. அதன் பின்பு நமக்கு ஆளுகை கொடுக்கப்படுது, டொமினியன் ஓவர் த இயர். எப்படி ஆளுகை செய்கிறோம்? ஸ்போக்கன் வேர்ட், உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே ஆளுகை செய்கிறோம். ஆண்டவர் வார்த்தை உழைக்கும் பொழுது, கடலே நீ, சமுத்திரமே நீ அமைதலாரி, காத்தே நீ வந்து அமைதலாரி சொல்லும் பொழுது, இறையாதே என்று சொல்லும் பொழுது அப்படியே சைலன்ஸ் ஆயிடுச்சு. அத்திமரத்தை பார்த்து இனி ஒருவனும் ஒருக்காக ஒன்னு கரிய புசியா, அந்த நேரத்தில் அது பட்டு போய்விட்டது. அவர் வார்த்தையை சொல்லும் பொழுது உன் வேலைக்காரன் இப்பொழுதே சுகமாய் இருக்கிறார், அந்த நேரத்திலே சுகம் வந்தது. ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே ஆதாம் எப்படி அந்த உலகத்தை ஆளுகை செய்தானோ, அதே போல நாம் உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆமே. அதன் பின்பு நம்ம வந்து எட்டர்னிட்டி, அந்த சிட்டியில எப்பொழுதுமே நம்ம அங்க வந்து அவரோடு கூட நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to see Jesus and his program. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ப்ரோக்ராம் என்ன, உங்களுடைய டெஸ்டினி என்ன, உங்களுடைய முடிவு என்ன, உங்களுடைய ஃபியூச்சர் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நீங்கள் அதில் ஒரு பாகமாய் மாற வேண்டும். எவ்வளவு காரியம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல நீங்க அதை அறிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இன்று நீங்கள் அதில் ஒரு பார்ட்ஸாக மாற வேண்டும். நீங்க வந்து அதுல எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். He wants to see Jesus and his program. He wants us to be interested. நம்ம அந்த வார்த்தையில இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னு விரும்புற. உலகம் வந்து டெலிவிஷன் ப்ரோக்ராம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது டெவில்ஸ் ப்ரோக்ராம். அதுல வர்றது எல்லாமே டெவில்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாமே டெவில்ஸ் ப்ரோக்ராம் தான். அல்ல டிவியில என்ன பாக்குறாங்க, அங்க அங்க கொலை பண்ணோம், இங்க போராட்டம் நடக்கிறது, அங்க வந்து குண்டு போட்டுட்டோம், அங்க இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, எல்லா விதமான காரியங்கள் தான் அந்த டிவியில இருக்குது. அங்க களியாட்டுகள் வெறிகள் இருக்கிறது, அங்க ஸ்போர்ட்ஸ் மற்ற காரியங்கள் இருக்கிறது, அங்க கேம்ஸ் மற்ற காரியங்கள் இருக்குது. அந்த கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் அந்த எல்லாமே இது சாத்தான் டெவில் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பார்ப்பது தான் உலகம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. இன்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில என்ன ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார், இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ப்ரோக்ராம் நிறைவே அதுல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது ஆசீர்வாதம், அது சாப்பு. ஜனங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க டெவில்ஸ் ப்ரோக்ராம்ல. அதனால உடனுக்குடனே நியூஸ் பாக்குறது என்ன, யூடியூப் பார்க்கும் பொழுது உடனுக்குடன் ஒரு காரியத்தை குறித்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டே இருப்போம். எந்த காரியம் பரபரப்பா இருக்கிறதோ அதை குறித்து ஒரு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால பரபரப்பு, சோபியா வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, ஏதோ அது வரும், அதுக்கு பிறகு அடுத்த பரபரப்பு வந்துடும், நாலு நாளில ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்கும் மறந்துட்டு. அதனால உலகத்துல பரபரப்பான நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், இனிமேலும் வந்துகிட்டு இருக்கும். அதனால ஜனங்கள் அடிக்கடி அதை பாக்குறாங்க. இப்ப என்ன ப்ரோக்ராம் வருது, அந்த டெவில்ஸ் ப்ரோக்ராம், அவன் என்ன நியூஸ் கொடுக்கறான் அதைத்தான் இன்னைக்கு பாக்குறான். நம்ம வந்து என்ன சொல்லுறது, உலகம் அதுல பிஸியா இருக்கும் பொழுது அவனால தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க அவங்களால முடியல. நம்ம தேவனுடைய வார்த்தையில நம்ம சிந்தனையா இருக்கும் பொழுது ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் ஃபார் திஸ் ஹவர், இந்த நேரத்தில் தேவனுடைய ப்ரோக்ராம் என்ன, இப்ப ஆண்டவர் சுட சுட என்ன நியூஸ் கொடுக்கிறார், இப்ப என்ன இருக்கிறது, நம்ம அதுல பரபரப்பாக இருக்கும் பொழுது நமக்கு ராப்சர் வரும் என்று அறிந்திருக்கிறோம். அங்க ராப்சர்ல போற பொழுது இடையில நமக்கு என்ன வந்து என்ன செய்ய முடியும், ஒண்ணு நம்மள மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவார். இந்த ஃபெய்த் வந்து ஏப்ரஹாம்ஸ் ஃபெய்த், ஆபிரகாமுடைய விசுவாசம், தி ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன், அதே ஃபெய்த் வந்து நம்முடைய விசுவாசமானது நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுடைய விசுவாசம் திருப்பப்பட்டிருக்கு. அவன் வந்து பிதாக்களுடைய விசுவாசத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். இன்னைக்கு ஆபிரகாம் இஸ் மை அவர் ஃபாதர், அவனுடைய விசுவாசத்துக்கு நம்ம திருப்பப்பட்டிருக்கோம். ஆமென்.
ஆமென்.
நம்மளாம் ஜெபிக்கலாம். God's word is real. கர்த்தருடைய வார்த்தை உண்மை. God always keeps his word. Jesus is real God. அவர் உண்மையான தேவனாயிருக்கிறார். நமக்கு இவ்வளவு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். வேர்ல்டு வந்து இன்னைக்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உலகத்திலே சமாதானம் கிடையாது, உலகம் குழப்பத்திலே இருக்கிறது, உலகம் சாபத்திலே இருக்கிறது. இன்னும் மேற்கொண்டு அதிகமாகுமே தவிர குறைவாக மாறாது. எந்த பொலிட்டீஷியனும் எந்த இத பொருளாதார நிபுணர்களும் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சரிப்படுத்த முடியாது. உலகத்தில் ஃபியூச்சர் இல்லை, ஆனால் நமக்கு ஆண்டவர் ஃபியூச்சர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் ஹோப் இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், நமக்கு மேலான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பாதாளத்தின் வாசல்கள், இந்த சாத்தான் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறோம், அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம், நம்ம அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். ஒரு நாளில் அந்த டெஸ்டினி நம்முடைய வாழ்க்கையில வரும், முடிவு அது வரும், அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். அல்ல எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆசீர்வதியும் ஆயத்தப்படுத்தும் அந்த ஆண்டவரே, ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் எங்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திரம் ஆண்ட, ரெவலேஷன் ஆஃப் ராப்சர், ரெவலேஷன் ஆஃப் பாடி சேஞ்ச் எங்களுக்கு நீ தந்து ஆசீர்வதிப்பீராக. உலகத்திலே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்து. சாத்தான் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் உம்முடைய ப்ரோக்ராமில் இருந்து ஜெயத்தை கொள்ளத்தக்கதாக இயேசுவே நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மனவாளன் சத்தம் கேட்குதே, மகிமையின் நாளும் நெருங்கிடு, மனவாளன் சத்தம் கேட்குது, மகிழ்ச்சியின் நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் சீரிடம் அடைந்திடுவோம்.
அனுபவிக்க ஆயத்தம் தீரம் அடைந்தது
எங்களை நேசிக்கிற கத்ரா இயேசுவே என்னை சோத்தரிக்கிறோம். நேரம் மட்டுமாக உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களை ஆண்டவரே பல இடங்களிலிருந்து இந்த இடத்திலே ஒருமனப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கு ஜப வீடு என்று அழைக்கப்படும். என்னுடைய வீட்டிலே அவளை கூட்டி அவளை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு நாங்கள் உண்மை குறித்த வெளிப்பாடையும் உம்முடைய வார்த்தை குறித்த வெளிப்பாட்டை நாங்கள் கேட்டு ஆதியிலே கழி கூறுவோம். எங்களை சுற்றி எல்லாமே சீர்கட்டு போயிருக்கிறது. என்விரான்மெண்ட் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அவிதமான ஆண்டவரே சபிக்கப்பட்ட உலகத்திலே ஆண்டவரே வீழ்ச்சி அடைகிற உலகத்திலே நாங்கள் கரெக்ட் வேர்ல்டில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. எங்களுக்கு ஆண்டவரே ரெவலேஷன் ஆஃப் ரெசரக்ஷன் நீர் கொடுத்திருக்கிறீங்க. ரெவலேஷன் ஆஃப் பாடி சேஞ்ச், ரெவலேஷன் ஆஃப் ராப்சர் எங்களுக்கு விதமான ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கும் பொழுது நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்டா இருப்போம் என்றால், அதில் ஒரு பாகமாக இருப்போம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். நீர் உம்முடைய வாக்கு தத்துவத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் காத்துக்கொள்வீர். கீப்ஸ் யுவர் ப்ராமிஸ் இன் அவர் லைஃப். ஆபிரகாம் அவிதமான விசுவாசத்தோடு தைரியமாய் சொன்னான். அதே போல அவன் குமாரனோடு திரும்பி வந்தான். யோபுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இயேசுவே நீர் உலகத்தில் இருக்கும் பொழுது உமக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு அதே சேம் ஃபெய்த்தை தந்திருக்கு. எங்களுடைய ஃபாதர் ஏப்ரஹாமுடைய ஃபெய்த் எங்களுக்கு இந்த கடைசி காட்டிலே வந்திருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நீர் அந்த விசுவாசத்தை திருப்பி தந்திருக்கிறீர். உலகமானது தன்னுடைய சுய அறிவினாலே, சுய புத்தியினாலே, அது மனுஷன் தன்னுடைய சுய புத்தியினாலே இந்த உலகத்தை அவன் வீழ்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறான். அதை திருப்பி செப்பனிட முடியாத நிலையிலே, உலகம் வந்து தாங்க முடியாத நிலையிலே, இந்த அணு ஆயுதங்களுடைய வல்லமையை அது தாங்க முடியாத நிலையிலே, இதோ அவிதமாக உலகம் ஒரு நாளில் அழிஞ்சு போகும் என்று அறிந்திருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் எவ்வளவு ஹோப் கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவர். எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, விசுவாசம், அன்புக்காக உமக்கு சோத்திரம் சொல்றது. ஜீசஸ் அண்ட் ப்ரோக்ராம்ல நாங்கள் இன்க்ளூடிங் ஆயிருக்கோம். நாங்கள் அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். கர்த்தாவே, அது வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதா இருக்கிறது. அப்ரஹாம் அதீதமான ஃபெய்த்து உடையவனாயிருந்தான். அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் எங்களுக்கு அனைவருக்கும் நீர் இந்த மாலை வேளையில நீர் தந்தருளுவீராக. எங்களுடைய விசுவாசத்தை பூரணப்படுத்தும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எந்த சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் விசுவாசத்தினாலே நாங்கள் அதை பெறத்தக்கதாக. எங்களுடைய ஃபெய்த்தை நீர் இன்க்ரீஸ் பண்ணுவீராக. எங்களுடைய ஃபெய்த்தை நீர் பெர்ஃபெக்ட் பண்ணுவீராக. எங்களை ஃபெய்த்தை நீர் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டும். ஆச்சரிக்கிறோம். மணங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தீராக. சோத்திரம் ஆண்டவரே. ஜெயமான ஜீவியம் செய்ய, ஆசீர்வாதமான ஜீவியம் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும். ராத்திரியில் எங்களோடு கூட வரும். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கத்திரதாமி எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக.